ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நம. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 69வது நம. கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதாயை நம. இந்த நாமாவோட அர்த்தம் என்னன்னாக்க, கேய சக்கரம் எனும் தேரில் ஏறிய மந்திரினி தேவியால் வழிபடப்பெற்றவள் அப்படி அர்த்தம். இவரோட ரதத்தின் பெயர் கேய சக்கரம். கேயம் அப்படின்னாக்க பிரசித்தமான அப்படின்னு பொருள் உண்டா. இது 7 தட்டுகள் கொண்டது. இந்த 7 நிலைகளும் அசையும் பொழுது எழுப்பும் ஒலிதான் சங்கீதம் போலாம் இருக்குமா, அதுதான் சப்தஸ்வரம் சொல்லப்படுறது. இதனால் கேயம்னா பாட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பாட்டு ரதம் அப்படின்னு இந்த ரதத்திற்கு பெயர். இதன் 7 தட்டுகளிலும் யோகினிகள் இருக்கலாம், உரையிறலாம். தேவியுடைய கரும்பு வில்லிலிருந்து மனசு அப்படிங்கிற சக்தியின் வடிவினலாய் தேவியால் தோற்றுவிக்கப்பட்டவள் இந்த சியாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரினி. இது சங்கீதத்தில் சிறந்த ஞானம் உள்ளவள். வீணையை ஒரு கையிலையும் கிளிய ஒரு கையிலும் தரித்தவள். யந்திரினி தந்திரினி அப்படின்னு 2 சக்திகள் அந்த வீணையாகவும் கிளியாகவும் இருக்கலாம். தேவியுடைய பரிவாரத்தில் அம்பாளுக்கு அடுத்தபடியாக ஸ்தானம் வந்து மந்திரினிக்கு தரப்படுறது. அதனால் தேவியின் ராஜ்யத்தோட நிர்வாக பொறுப்பை அவள் ஏற்றுக்கலாம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்க, மனம் அடங்கி புத்தி தெளிந்து தேவியுடைய மந்திரங்கள் மனனம் செய்யப்பட்டால அவை மனதையே தேவி வடிவமாக்குறதான். அதாவது எந்த விஷயத்திலையும் நம்மளுடைய மனசை செலுத்தாமல் தெளிந்த அறிவோட அம்பாளுடைய மந்திரங்களை உச்சாரணம் பண்ணிட்டு அம்பாளே நினச்சிருந்தாக்க அந்த மனசானது தேவியோட வடிவமாகிறது. இதுதான் மந்திர சக்தியாக இருந்தான். அந்த மந்திர சித்திக்கு அதிபதியாக இந்த மந்திரினி இருக்கா. அதனால் அந்த மந்திரினியை வழிபட்டவன் ஒரு மந்திர சித்தி பெற்றவனாக ஆகிறானா அப்படின்னு இந்த நாமால் தாத்பரியமாக சொல்லப்படுறது. அடுத்த நாமா கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதாயை நம. இந்த நாமாவோட அர்த்தம் என்னன்னா, கிரிச்சக்கரம் எனும் ரதத்தில் ஏறி அமர்ந்துள்ள தண்டநாதையினால் வழிநடத்தி செல்லப்படுவோள் அப்படின்னு அர்த்தம். இதில் கிரி அப்படின்னாக்க வராகம், அதாவது பன்றி. தண்டநாதையோடைய தேர் வந்து பன்றி வடிவானதான். தண்டநாதைக்கு வாராகி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. தேவியுடைய பானங்கள்லேருந்து தேவியினால் தோற்றுவிக்கப்பட்டவள். இவள் தேவியுடைய சேனாதிபதியாரா, தண்ட சேனைகளுக்கு அதிபதியாக இருக்கனால தண்டநாதா அப்படின்னு சொல்லப்படுறா. கையில் தண்டாயுதம் ஏந்தியவள். காட்டு பன்றி போன்ற வலிவு பெற்ற உடலமைப்பு உள்ளதுனால வாராகின்னு சொல்லப்படுறா. இவளுக்கு வந்து தேவியோடைய குறிப்பிருந்து செல்போலாதலால் சங்கீதா அப்படின்னு ஒரு பெயர் பெற்றிருக்கா. இது சூட்சமமாக இந்த சக்கரங்களில் ஆக்ஞா சக்கரத்தில் உரையற சரீரத்தில் ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கோ. இந்த கிரி சக்கரமானது 5 நிலைகள் உள்ளது. அவற்றிலும் 5 யோகினிகள் உள்ளா. இதில் சூட்சமமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்க, கிரி அப்படின்னா கிரணங்கள், சக்கரம் அப்படின்னாக்க சமூகமாகிற அந்த ரதம். அந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் சிருஷ்டி, ஸ்திதி, லயம் மூணுமே சேர்ந்துருக்கும். அப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் ஆரூடா அப்படின்னாக்க ஏறி இருப்பவள், அதன் மேல் அமர்ந்திருப்பவள் அர்த்தம். அதுதான் கிரிச்சக்கரதா ரூடா அப்படின்னு சொல்லப்படுறா. யமனால் சுவாதீனம் செய்யப்படாதவளாம் அவள். அதனால் இதனுடைய தாத்பரியமாக சித்தத்தில் தேவியை நிறுத்தி கொண்டவர்களின் அருகே யமன் கூட வருவதற்கு அஞ்சுவான் அப்படிங்கிற மாதிரி இதில் தாத்பரியமாக சொல்லப்படுறது. அடுத்த நாம ஜுவாலாமாலினிகா அக்ஷிப்த வன்னிப்ராகார மத்தியகா. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னன்னாக்க, ஜுவாலாமாலினி தேவியால் சுற்றிலும் அமைக்கப்பெற்ற நெருப்பு கோட்டையின் நடுவில் இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீசக்கரத்தில் பிந்துஸ்தான சுற்றி 3 பாகங்களாக நித்யாதேவிகள் பக்கத்திற்கு 5 பேராக தேவியுடைய அருகில் அமர்ந்திருப்பா. இவர்கள் வந்து நித்யாதேவிகள்னு சொல்லப்படுவா. இவர்கள் அழிவற்றவர்கள். சுக்லபட்சத்தில் காமேஸ்வரி முதல் சித்ரா வரையும், கிருஷ்ணபட்சத்தில் சித்ரா முதல் காமேஸ்வரி வரையும் அவர்கள் வந்து அனுசரிக்கிறது வழக்கம். இவர்களை ஜுவாலாமாலினி அப்படிங்கிறவ சுக்ல சதுர்தசி என்றும் கிருஷ்ண திதி என்றும் வழிபடக்கூடிய நித்யாதேவி. பண்டாசுர யுத்தத்தில் வந்து அவனால் தேவியின் சேனைக்கு எந்தவித கெடுதியும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஜுவாலாமாலினி ஒரு நெருப்பு கோட்டையை செஞ்சு அதன் நடுவில் தன் சைன்யங்களுடன் இருந்ததாக ஒரு தாற்பயமா சொல்லப்படுது. ஜுவாலாமாலினி அப்படிங்கிற சக்தி எங்கு அமர்ந்திருக்கானக, சக்தி திருகோணங்கள் 5, சிவ திருகோணங்கள் 4, இவற்றின் மத்தியில் பிந்துஸ்தானத்தில் நெருப்பு வடிவாக அமர்ந்திருக்காளாம். இது தாற்பயமா என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்க, முந்தின நாமால் சொல்லப்பட்ட அந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 திருகளுக்கும் இவடே காரணமாக இருக்கலாம். ஆனால் அதனால் பாதிக்கப்படாதவளாக இருக்கலாம், மாற்றம் அடையாதவளாக இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி உள்ளும் வெளியும் ஜுவாலாமாலைகளால் நெருப்பு பொறிகளுக்கு நடுவில் நிர்வீகாரமாக, அதாவது மாறுதல் அடையாதவளாக அந்த நிலையில் அந்த நடுவில் வீட்டிற்காலம். அதனால் இப்போ ஜுவாலாமாலின்னு சொல்லப்படுறா இந்த நாமால. அடுத்த நாம பண்ட சைன்ய வதோத்யுக்த சக்தி விக்ரம ஹர்ஷிதாயே நமக. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னன்னாக்க, பண்டனுடைய சைன்யத்தை அழிப்பதில் ஈடுபட்ட சக்தியின் வீரத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தவள். அதாவது அம்பாள் போருக்கு தயாராகும் போது தன்னோட சைன்யங்களா சக்திகளா எல்லாரையும் வந்து உருவாக்குறா. அவர்கள்லாம் வந்து பண்டனுடைய சைன்யத்தை அழிக்கிறத பார்த்து அம்பாள் மகிழ்ச்சி அடைகிறாளாம். பண்டனது படைபலத்தை அழிக்க தேவி வந்து தன்னிடமிருந்து பல சக்திகளை தோற்றுவித்தார். அவர்கள் போரில் பண்டனது படைபலத்தை அழித்தார்கள், அதை கண்டு தேவி மகிழ்ந்தால் இந்த அப்படின்னு இந்த நாமால் சொல்லப்படுறது. இல்லை பண்டன் அப்படின்னு சொல்கிறது சொல்லப்படுறது சூட்சமாக என்னென்னக்கா, நம்மளுடைய மனதான விகாரங்கள் அடைந்த மனது, அதாவது ஆணவ மலம் அப்படிங்கிற மலங்களை பெருக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு மனது, அதுலேருந்து விருத்தியாகக்கூடியது, அதுலேருந்து மனசு நிறைய விஷயங்களில் விருத்தியாகிட்டே போகிறது, அதுதான் வந்து பண்டனுடைய சைன்யங்களாம். அதை தான் தேவியுடைய சக்திகள்லாம் அழிக்கிறா. அதனால் தேவியே தானே பலவாறாக சக்திகளாக வடிவலாக தோன்றி அந்த பேத பாவனையை, அதாவது அந்த மனசில் அந்த மலங்களுடைய பேத பாவனையை அகற்றி அந்த அறியாமையை அழிய வைக்கிறாளாம். அந்த அறியாமையை சிறிது சிறிதாக அழிய அழிய ஞானம் தோன்றுவதை கண்டு அம்பாள் பெருமிதம் அடைகிறாளாம். அடுத்த நாம நித்யா பராக்கிரமாடோப நிரீக்ஷண சமுத்சுகாயை நமக. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னென்னக்க, எதிரிகளை ஆக்கிரமித்து நித்யாதேவிகள் புரிந்த கோலாகலத்தை பார்ப்பதில் உற்சாகத்தை அடைந்தவள். பண்டன் தன்னுடைய 15 படைத்தலைவர்களை போருக்கு அனுப்பினானா, அவர்களுக்கு எதிராக தேவியுடைய 15 நித்யாக்கள் அவர்களுடன் போரிட்டு வென்றனர். பண்டாசுர யுத்தத்தில் ஒரு சமயம் ராத்திரியில் தமனகன் சித்திரகுப்தன் முதலிய அசுர சேனாதிபதிகள் அந்த அம்பாளுடைய சக்கரராஜத்தை சூழ்ந்துட்டு கபட யுத்தம் செஞ்சாலாம். அப்போது அம்பாளை சுற்றி அந்த பரிவாரங்களாக உட்கார்ந்துருக்கா இல்லையா, அந்த திதிநித்யாதேவதிகள் 15 பேரும் அம்பாளுடைய முன்னிலையில் தங்களுடைய பராக்கிரமத்தை காட்டி அவர்கள் அனைவரையும் சம்காரம் செய்தாலாம். அதை பார்த்து தேவி மகிழ்ந்தாலாம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நாமால். இதில் சூட்சமமாக என்ன சொல்லப்படுறதுனாக்க, என்றும் நிலைத்திருப்பதனால் ஆத்மசக்திகள் நித்யா எனப்படுவர். இந்த நித்யாதேவன் எப்படி உருவப்படுத்தப்படுறானாக்க, ஆத்மசக்திகளாக சொல்லப்படுறா. ஆத்மசக்திகள் இன்றைக்கும் நிலைத்தே இருக்கும், அதனால் அவள் பேர் நித்யான்னு வழங்கப்படுறது. அந்த அந்தர்முகமான ஆத்ம ஞானத்தினால் அதிகரித்து வருவது, அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறவள் தேவி. அந்த போரில் வந்து இந்த நித்யாதேவிகள் அந்த ஆணவமலம் அதற்கு எதிராக பண்டனுடைய சைன்யத்துக்கு எதிர்க்கிற மாதிரி போர் புரியதை பார்த்து அம்பாள் ரொம்ப சந்தோஷப்படலாம். அந்த நித்யாதேவிகள் என்றுமே நித்தியமானவர்கள், நிலைத்திருப்பவர்கள். அப்படின்னால அவர்களால் அந்த பண்டனுடைய சைன்யங்கள் படைத்தலைவர்கள்லாம் உடனே வந்து ஒரு தாழ்ந்த நிலையை அடைந்தாரலாம். இந்த மனசும் அப்படிதானாம், இந்த மனசில் உள்ள அந்த எண்ணங்கள் விகாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுறது இந்த நித்யாதேவிகளால். ஏன்னா அவர்கள் நிலையான ஆத்மசக்தியாக இருக்கிறனால அவர்கள் எதிர்த்து இந்த ஆணவங்கள்லாம் ஆணவ மலங்கள்லாம் போர் புரிய முடியல அப்படின்னு இதில் ரொம்ப அழகாக சொல்லப்படுறது. அதனால் இந்த ஆத்மானுபவம் இந்த ஜீவன்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தாத்பரியமாக வளர்க்குறா. மேலே அர்த்தங்களாக கூறப்பட்ட இந்த நாமாக்கள் அனைத்திலுமே மந்திரங்களாக, மந்திர சக்திகளாக அந்தந்த நாமாலேயே அந்தந்த நாமா அம்பாளுடைய பெயர் பொதிஞ்சு இருக்குது. அந்த மந்திரங்களை நம்ம அனுசரிக்கணும். தாத்பரியம் அப்படின்னாக்க, அந்த ஒவ்வொரு நாமாலையும் கடைசியிலையும் தாத்பரியமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்க, இந்த ஜீவன்களுக்கு மனசு அப்படிங்கிறது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சாதனம். அந்த மனசில் தேவையில்லாத அழுக்காறுகள், இந்த ஆணவம், கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகமாக புகுத்திண்டு இந்த ஜீவன்கள் வந்து இந்த ஆத்மசக்தியை வெளியில் கொண்டு வராமல் ஆத்மசக்திக்கு தேவையான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கா, அதை போக்கக்கூடிய விஷயங்களாக தான் நம்மளுடைய இந்த நாமாக்கள் அனுசரிக்கப்படுறது. அந்த மாதிரி ஒரு பூடகமான ஒரு விஷயத்தை தான் வசனியாதி வாக்தேவதைகள் இந்த நாமாக்கள்லாம் வச்சுருக்கா. இதில் மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாம் அசுரர்கள் அசுர சைன்யங்களும் தெரியும், ஆனால் ஒவ்வொரு நாமா கடைசியிலும் தாத்பரியமாக என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்க, எல்லோரும் இந்த ஆத்மானுபவத்தை அடையணும், அந்த ஆத்மானுபவம் அடையினாக்க அந்த ஆத்மசக்தியை பெருக்கிக்கணும், அதற்கான முயற்சியை எடுக்கணும். ஒவ்வொரு நாமாலையும் அதுதான், ஒரு நாமால் முயற்சியாக இருக்கும், ஒரு நாமால் ஆணவமலம் அழிக்கப்படும், என்ன ஒரு நாமால் ஆத்மசக்தி பெறுகிறதுக்கான ஆத்மானுபவம் கிடைக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாமாலையுமே வந்து இதை அனுசரிக்கிறதுனால நம்மளும் அந்த பாவனையிலேயே இந்த நாமாக்கள்லாம் ஜபம் செய்யணும். அந்த தாத்பரியத்தை புரிஞ்சுட்டு இதில் உள்ள இரண்டு விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒன்று அசுரத்தனம், ஒன்று அசுர சக்தி அப்படிங்கிறதுனால ரெண்டுமே சூட்சமாகவும் சரி ஸ்தூலமாகவும் சரி இந்த அசுரத்தன்மையை நம்ம போக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை தான் நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத எல்லா நாமாக்களையுமே அனுசரிக்கிறார். அதனால் அந்த ஒரு பாணியிலேயே அந்த அர்த்தத்திலேயே நம்ம இந்த நாமாக்கள்லாம் ஜபம் செய்வோம். நம்மளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதாகிருஷ்ணன்.